السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وكفى الصلاة على نبيه الذي اصطفى ما بعد. فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والنجم إذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. وقال أيضا: إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صدق الله العظيم. இந்த சபையின் வீட்டிருக்கக்கூடிய இக்கலாசாலை நதிபர் அவர்களே மற்றும் ஆசிரியர்களே, ஆசிரியைகளே, மாணவ மாணவிகளே, அருமிநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவுக்காக வேண்டி அவர் பிறந்த மாதத்தில் அவர்கள் உலகத்தில் வந்த நோக்கத்தை, அவர்கள் உலகத்துக்கு உம்மத்துக்கு விட்டுச் சென்ற முன்மாதிரிகளுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாம் நினைவூட்டுவதற்காக வேண்டியும், அதன் அடிப்படையில் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தினும் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ், அல்லாஹ் தஆலா அவருடைய பெயரையே புகழாக ஆக்கி வைத்திருக்கிறார். அஹமத் மஹமத் என்ற பெயரை அல்லாஹ்வே வழங்கி அவர்களுடைய பெயரே புகழுடைய பெயர் என்று அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் அவர்களுடைய புகழை உலகத்திலே அல்லாஹ் பறைசாட்டிவிட்டான். அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறின விடயம், இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அல் பிதாயா உன் நிஹாயா என்ற கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். நீண்ட ஹதீஸை தொடரில் அல்லாஹ் கூறுகின்றான்: ஏ தாவூதே, நான் உலகத்தின் கடைசி நபியாக ஒருவரை அனுப்ப இருக்கிறேன். அவருடைய பெயர் மஹம்மத் அஹமத் என்று சொல்லப்படும். அவர் என்னை கோபிக்க மாட்டார், நான் அவரை கோபிக்க மாட்டேன். அவர் தவறிழைப்பதற்கு முன்னாலேயே அவரை நான் மன்னித்து விடுகின்றேன். இதேபோல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான்: ஈசாவை இறுதி நபியாக ஒரு நபியை நான் அனுப்ப இருக்கிறேன். அவருடைய பெயர் அகமது என்று, முகமது என்று சொல்லப்படும். அவருக்கு ஒரு வேதத்தை நான் கொடுப்பேன், அதை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு சுப சோபனம் உண்டாகும். அவர் சாதாரண ஆடை அணிவார், சாதாரண சாப்பாட்டை போதுமாக்கிக் கொள்வார், சாதாரண வாகனங்களை பிரயாணம் செய்வார். இப்படியாக ரசூலுல்லாஹி அவருடைய உச்சன் தலையிலிருந்து அவருடைய உறுப்புகளை எல்லாம் விவரித்து முழுமையாக வர்ணனை செய்து நபியர்கள் பிறப்பதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாலே அவருடைய புகழை எல்லா உலகத்திலே வெளியாக்கிவிட்டான். பெயரடையும் புகழ் மாத்திரமல்ல, அவருடைய நினைவை அல்லாஹ் தஆலா நிரந்தரமான ஒரு பிரஸ்தாபமாக ஆக்கி வைத்திருக்கிறான். ரபீல் அவலின் 12 நாள் மாத்திரமல்ல, அல்லது ரபீல் அவலுடைய இந்த முழு மாசத்துல மாத்திரமல்ல, அல்லது மிச்சப்பட்ட அடுத்த மாசத்துல கொஞ்ச நாள், அப்படி அல்ல. உலகம் அழியும் வரையிலையும் அல்லாஹ்வுடைய பெயரை, நினைவை உயர்த்தியிருக்கிறார். நபி அவனுடைய திக்ரை, பிரஸ்தாபத்தை நாம் உயர்த்திவிட்டோம். அந்த உயர்வுதான் அதானில், இக்காமத்தில், குனூத்தில், துவாவில் கட்டாயமாக அருமை நபி ஸல்லல்லாஹு பெயர் வந்து கொண்டே இருக்கும். உலகத்தில் நாம் எங்கேயாவது ஒவ்வொரு வினாடியும் இதில் ஏதாவது ஒன்று நடந்து கொண்டுதான் இருக்கும். இப்போது இங்கு அதான் என்றால், அடுத்த மணித்தியாலத்தில், அடுத்த நாட்டில், அடுத்த ஊரில் இந்த அதானும் இக்காமத்தும் குனூத்தும் உலகம் முழுக்க ஏதோ ஒரு நாட்டிலே, ஏதோ ஒரு இடத்திலே, ஏதோ ஊரில் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கும். அதிலெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் வந்து கொண்டே இருக்குது. ஒரு ரஃபானாலக திக்ரக்குடைய திக்ரை, பிரஸ்தாபத்தை நாம் எத்திவிட்டோம் என்றுதான் கூறுகின்றார். இதில் ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் மாத்திரமல்ல, நினைவு மாத்திரமல்ல, அல்லாஹ் நபியே உயர்த்தியிருக்கிறான். உலகத்தில் மட்டுமல்ல, மலக்குமார்களே உயராத இடத்துக்கெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுடைய நிகழ்வு அல்லாஹ் உயர்த்தி காட்டினான். அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டி போய் சித்ரத்துல் முந்தஹாவை வைத்து பிரிகின்றார்கள். நபிகளை கேட்கின்றார்கள், ஒரு நண்பனை விட்டு பிரிவதா? அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள், இதை கங்கால் வெட்டி வைத்தாலும் நான் எரிந்து விடுவேன், அனுமதி இல்லை, நீங்கள் போங்கள் என்று அனுப்புகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குகளின் தலைவர், அவர்களே செல்ல முடியாத இடத்துக்கு அல்லாஹ் இவர்களை செல்ல வைத்தான், உயர்த்தினான், தன்னுடைய அரசுவரையும் அல்லாஹ் தஆலா உயர்த்தினான். அல்லாஹ் நபியுடைய பெயரை மட்டுமல்ல, இந்த அவருடைய உடம்பையே, அவர்களையே அல்லாஹ் தஆலா உயர்த்தியிருக்கிறான். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்துக்கு ஒரு சமூக தலைவராகவோ ஒரு சிந்தனைவாதியாகவோ ஒரு கொள்கைவாதியாகவோ அனுப்பவில்லை. அவர்களை உலகத்துக்கு ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்புகின்ற ஒரு இறை தூதராக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். உலகத்தில் மனிதர்கள் தலைவர்கள் நினைவூட்டப்படுகின்றார்கள். அவர்கள் உலகத்தில் செய்த சில சிந்தனை புரட்சிகள், சில உலகத்தில் செய்ய சில சில மாற்றங்கள், அவைகளை பற்றி அதுவும் ஏதாவது ஒரு துறையில் ஒரு கட்டத்தை அடைந்திருப்பார்கள். ஒரு தலைவரை உலக வரலாற்றிலே எத்தனை மேதைகளை நாம் படிக்கிறோம், மெச்சுகின்றோம், புகழ்கிறோம் என்றால் அவர்கள் என்ன செய்தார்கள், ஏதாவது ஒரு துறையில் ஒரு கட்டத்தை அடைந்திருப்பார்கள். உச்சத்தை அடையவில்லை, ஒரு கட்டத்தை அடைந்திருப்பார்கள். அதற்காக வேண்டிய உலகம் அவர்களை நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துறையில் அல்ல, அல்லாஹ் எல்லா துறைகளையும் ஒரு கட்டத்தை அல்ல உச்சத்தை அல்லாஹ் அடைய வைத்தான். ஏன், அவர்கள் ஒரு புரட்சி தலைவர் அல்ல, அவர்கள் ஒரு இறைத்தூதர். அல்லாஹ்வினால் உலகத்துக்கு மனித சமுதாயத்தை கட்டியெழுப்புவதற்கு, மனித சமுதாயத்தை ஒரு சிறந்த ஒரு சமுதாயமாக வாழ வைப்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட ஒரு இறைத்தூதர் அவர்களை அல்லாஹ் தஆலா அதனால் தன்னுடைய முழு கண்காணிப்பிலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அதனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய முழு வாழ்க்கையின் சகல விடயங்களையும் அல்லாஹ்வே பரிசுத்தப்படுத்துகின்றார். வாழ்க்கையுடைய நிகழ்வுகளை மாத்திரமல்ல அவருடைய உடல் உறுப்புகளையும் அல்லாஹ் தஆலா பரிசுத்தப்படுத்தி பேசுகிறார். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா எத்தனை விடயங்கள், எத்தனை இடங்களில் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் சிறப்பை, பரிசுத்த தன்மையை, தூய்மையை பற்றி சொல்கின்ற பொழுது ஒவ்வொரு விடயமாக தொட்டு காட்டியெல்லாம் சொல்கிறான். நபியுடைய புத்தி சுத்தமானது. குறைஷி காபிரிகள் கதை எடுத்துட்டார்கள், இவர்களுக்கு மூல பழுதா போய்விட்டது, இவர் ஒரு பைத்தியகாரர், சில இந்த கிழமையிலும் அவங்களுக்கு தலை சரியில்லை, நீ பைத்தியமே தான் என்று சொன்னார்கள். மக்காவில் ஹஜ்ஜிக்கு வருகின்ற மக்களுக்கு மத்தியில், ஜாஹிலியா காலத்திலும் மக்கள் ஹஜ்ஜி செய்தார்கள், அந்த ஹஜ்ஜிக்கு வந்த மக்கள் மத்தியில் மினாவுடைய அந்த பஜாரில் நபியர்கள் தாவத் கொடுத்து கொண்டு போவார்கள். பின்னால் அவருடைய சாச்சா அவர் கல்லால் எரிந்து கொண்டு சொல்லுவார், இந்த போகிறவர் எங்களை நன்னடமாகந்தான், ஆனால் அவர்கள் கொஞ்சம் புத்தி பழுதா போய்விட்டது, கேட்டி நம்பி விடாதீர்கள் என்று பின்னாலே சொல்லிக்கொண்டு போவார். சரி, இன்று நாம் பார்க்கிறோம் தானே, அந்நியர்கள் எல்லாம் நபியர்களை கேவலப்படுத்துகிறார்கள் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலப்படுத்துதல் என்பது இன்று தோன்றிய புதிய ஒரு தலைப்பல்ல, நபுவத் என்று ஆரம்பித்ததோ அன்றே ஆரம்பித்த ஒன்றுதான். அது அப்படி நபிக்கு முன்னாலேயே நபிகளை கேவலப்படுத்தியதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேவலம் போய் படவில்லை. கேவலப்படுத்தியவர்கள் ரெண்டாக பிரிந்தார்கள். ஒன்றோ அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து எவ்வளவு கேவலப்படுத்தினார்களோ அவ்வளவு புகழக்கூடியதாக மாறினார்கள், அல்லது அவர்கள் கேவலத்துக்கு அல்லாஹ் பழி வாங்கி நாசமாகி போனார்கள். என்று உமர் அம்ரபனி ஹிஷாம், அம்ரபனி அமர்பனி ஹத்தாம், அம்ரபனி ஹிஷாம் ரெண்டு பேர், உமரைன் என்று சொல்லப்படுது, அம்ரைன் என்று சொல்லப்படுது, ஏன் ரெண்டிலையும் ஒரே எழுத்து ஐந்தின்றார். இந்த ரெண்டு பேரில் ஒருவரை கொண்டு இஸ்லாத்தை உறுதிப்படுத்த சொல்லி நபிகள் துவா செய்தார்கள். ரெண்டு பேரும் இஸ்லாத்தின் நபிக்கு பரம விரோதி, உயிர் விரோதத்தை வெளிப்படுத்தி கொண்டு வந்தவர்கள். அபூஜஹலும் நபியர்களை அடியோடு அடித்து விட வேண்டும் என்று சிந்தனை உள்ளவர். அதத் உமர் பின் ஹத்தாபும் நபியர்களை கொல்லணும் என்பதல்ல, கொள்ளுகிறேன் என்று வந்தவர்கள். மற்றவர்களாம் கொல்லணும் என்று சொன்னார்கள், அதத் உமர் கொல்லணும் என்று சொல்லவில்லை, கொள்கிறேன் என்று வாளை உருவி வெளியேறி வந்தவர்கள். எவ்வளவு விரோதத்தின் உச்சகட்டம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரோதிக்கக்கூடியவர்கள் இந்த ரெண்டாக பிரிவார்கள். ஒன்று அபூஜஹலுடைய அந்த முடிவுக்கு திருப்பப்படுவார்கள். அபூஜஹலுடைய முடிவு அல்ல, கேவலமான முடிவாக ஆக்கினான். தலைவராக இருந்தால் சின்ன பிள்ளையினால் கொல்லப்பட்டு பதிலில் கேவலப்படுத்தப்பட்டார், இந்த இந்த அணியிலே ஒரு குற்றம் செய்வார்கள். மற்றவர்கள் கேவலப்படுத்த வந்தவர்கள் அது உமருடைய அணியிலே செய்வார்கள், அது உமரவர்கள் வெட்டுவதற்கு வாளேந்தி வந்தவர்கள். மக்கள் நினைத்தார்கள் முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை வரும், ஏன் தெரியுமா, போறவர் உமர் என்பதனால் தலைதான் வரும், அதுக்கு தடை வராது, தலைதான் வரும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் நேற்றிரவு நபியர்கள் செஞ்ச துவா, அந்த துவாவுடைய தாக்கம், அதனுடைய பிரதிபலிப்பு அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கின்றார். அந்த ஹிதாயத்தின் காரணமாக வெட்ட போன ஹஜரத் உமர் அவர்கள் நபியை ஏசுபவர்களை அல்ல, நபியை தன்னுடைய செயல்பாட்டின் மூலமாக மனதை நோக வைக்கிறாங்களே அவர்களை வெட்டுவதற்கு தயாராகிறார்கள் என்ற நிலைமை மாறுதென்றால், சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரைஷி தலைவர்களில் ஒரு பெரும் தலைவர் ஹக்கம் இப்னு கைசான், அந்த ஹக்கம் இப்னு கைசானுக்கு நபிகள் தாவத் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஹக்கம் நபியுடைய பேச்சை கணக்கெடுக்கல ஆவணமாக நீண்ட நேரம் தாவத் கொடுத்தார்கள். அதாவது உமர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அமரத்தர்கள் பார்த்து பார்த்தார்கள், பொறுமை இல்லை கூறிவிட்டது. நபியவர்கள் இவ்வளவு நீண்ட நேரம் பேசுகின்றார்கள், இவன் ஹக்கம் இவ்வளவு ஒரு தலைக்கணம் பிடிக்கவனாக இருமாப்புடன் நான் தலைவர் என்ற எண்ணத்தில் நபியுடைய பேச்சை கணக்கெடுக்காமல் இருக்கிறானே. நபியுடைய மனம் புண்படுமே, வேதனைப்படுமே, அவன் ஏ செல்ல பதில் சொல்லல, நபியுடைய பேச்சை கபூல் செய்யல், அவ்வளவுதான். இது கூட இப்படியான ஒரு ஒரு தாக்கம் கூட ஒரு மனவருத்தம் கூட நபிக்கு வரக்கூடாது. அதுக்கு என்ன செய்யார்கள் சொன்னார்கள், தானி யார சொல்லல்தான், அவரை ஒழுங்கவும் பயமும் ஹாவியா யார சொல்லல்தான், ஆனா எனக்கிட்ட தாங்க கழுத்தை வெட்டி கதையை முடிக்கிறேன், ஹாவியாக்கு போய் சேர்ந்து விடுவார் நரகத்துக்கு தாங்க. நபி சொல்றவர்கள் அமரின் பக்கம் திரும்பி பார்க்கல. பொதுவாக இந்த உணர்வு ஹஜரத் உமர்ரத ஏற்பட்ட உணர்வு எல்லா காலையிலும் ஏற்படுறதுதான், நாங்க ஏதாவது செய்யணும், இவ்வளவு அடிக்கணும், கொல்லணும், அல்ல எதிர்ப்பு தெரிவிக்கணும், அது அந்த உணர்வுண்டு வாழ்றதுதான். பிறகு அந்த உணர்வு அப்படியே திறந்துவிடப்படக்கூடாது, நெறிப்படுத்தப்படணும். நபி சொல்ல தர்பியத் வழங்குகிறார்கள், மௌனமா இருந்தார்கள். கொஞ்ச நேரத்தால அந்த பொறுமைக்கு பின்னால் நிலைமை மாறுகிறது. ஹக்கம் நபியுடைய கையை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொல்கிறார். இப்ப ரசூலுல்லாஹ் அவர்கள் ஹஜ்ரத் உமரை திரும்பி பார்த்தார்கள், சொன்னார்கள், உமரே கொஞ்சம் முன்னால உன்னுடைய பேச்சுக்கு நான் வழிபட்டிருந்தா ஒருவனை அநியாயமா நரகத்துக்கு அனுப்பியிருப்பேனே சொன்னார்கள். உமர் அவர்கள் கவலைப்பட்டார்கள், மன்னிப்பு கேட்டார்கள். தன்னுடைய அவசரத்துக்கு மன்னிப்பு கேட்டு ரசூலுல்லாஹ் இடத்துல தான் அவசரப்பட்டு எடுத்த முடிவு அந்த அந்த ஒரு தீவிரவாத போக்கு இத்தவறு என்பதை உணர்ந்தார்கள். எல்லாவற்றாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை வைத்திருக்கிறான், நினைவை வைத்திருக்கிறான், அவர்களை உடம்பை அல்லாஹ்வுத்தாலா உயர்த்திருக்கிறான், அவருடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் எல்லாம் பிரசுத்தப்படுத்துகிறான், அவருடைய புத்தியை பற்றி எல்லாம் சொல்லுகிறான். மக்கள் எல்லாம் சொன்னார்களே முஹம்மதரை புத்தி கட்டிவிட்டது இவர், அதாவது சிந்தனை இல்லாமல் பேசுகிறார், யோசனை இல்லாமல் பேசுகிறார், இந்த பேச்சு சிந்தனைக்குரிய பேச்சு அல்ல என்று சொல்லுகின்ற பொழுது, இப்ப அல்லாஹ்வுத்தாலா உங்களுடைய தோழர் இருக்கிறாரே அவருடைய புத்தி கட்டிவிடவில்லை, அவர் அதாவது கொன்றோல் இல்லாமல் ஆகவில்லை, தடை தாண்டி போகவில்லை, கட்டுப்பாட்டுடன் நிதானத்துடன் தான் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நபியுடைய புத்தியை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்திக் கொண்டார், அவருடைய பேச்சை எல்லாம் உண்மைப்படுத்துகிறான். நபியுடைய பேச்சு ஒரு கூட்டம் பொய்ப்படுத்திருந்தார்கள், குறைசிகள் பொய்ப்படுத்தியிருக்கிறார்கள், பொய் பேசுகிறார் என்று அல்லாஹ் சத்தியம் பண்ணியிருக்கிறான். அவர் முகமசலா பேசுகிறது பேச்சு, அவருடைய இஷ்டப்படி பேசுகின்ற பேச்சு அல்ல, எங்களுடைய பேச்சைத்தேன் அவர் உங்களுக்கு முன்வைக்கிறார், அவருடைய பேச்சு அல்ல. நபியுடைய பேச்சில பேச்சு ஓமா எந்திக்கு அனில் ஹவா இன்ஹு யூஹா, அது நாங்கள் வகி மூலமாக படிப்பிச்சத்தை தான் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ குறை பிடிக்கிற பேச்சு அல்ல. பேச்சை எல்லாம் பரிசுத்தப்படுத்தினார், நபியுடைய உள்ளத்தை எல்லாம் உண்மைப்படுத்துகிறான், தூய்மைப்படுத்துகிறான். நபியுடைய உள்ளம் அவர்கள் கண்டதை பொய்ப்படுத்தவில்லை, அல்லாஹ் எதை காட்டினான் அவர்களுக்கு உண்மைப்படுத்தினார்கள், பொய்ப்படுத்தவில்லை. அவருடைய பார்வையெல்லாம் பரிசுத்தப்படுத்துகிறான், பார்வை பரிசுத்தமானது, அந்த பார்வை தவறிழைக்கவில்லை, பார்வை பரிசுத்தமானது, பார்வை எல்லாம் தூய்மைப்படுத்துகிறான். நபி சொல்லுடைய நெஞ்சத்தை எல்லாம் பரிசுத்தப்படுகிறான், அலம் நஷ்ரஹ் லக சத்ர, நபிய நெஞ்சத்தை நாம் விரிவாக்கி இருக்கிறோம். எந்த ஒரு நபிக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் செய்யாத ஒரு அற்புதமான ஒரு நடைமுறை அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சத்தை விரிவாக்குகின்ற விடயத்தில் அல்லாஹ் செய்திருக்கிறார். அதான் ஷத்து சதுர் என்ற நிகழ்வு, உள்ளத்தை பிளந்து தூய்மைப்படுத்தி கொடுத்தல் என்ற இந்த அல்லாஹ்வுடைய தஸ்கியாவுடைய இந்த முறை, இந்த பரிசுத்தப்படுத்தல் இந்த முறை எந்த ஒரு நபிக்கும் அல்லாஹ் செய்யவில்லை. 6 வயசில் பால் பிடிப்பாட்டை கூட்டிச் சென்ற ஹலீமா அவர்கள் அவர்கள் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பால்படி மறந்துவிட்டதை கொண்டு போய் ஒப்படைக்கிறார்கள். மீண்டும் இந்த பிள்ளை வளர்க்கத்தான பிள்ளை தாருங்கள் என்று கேட்டுக் கொண்டு போனார்கள். அந்த நேரத்தில் தான் கிட்டத்தட்ட 6 வயசு நேரத்தில் அவரும் அந்த ஹலீமா நாயுடைய பிள்ளையும் வெளியில விளையாடிக் கொண்டிருந்த மலக் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவருடைய கிடத்தி நெஞ்சத்தை பிளந்து அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த நிகழ்வு நடந்தது. அப்புறம் பயந்து கொண்டு போய் கொடுத்தார்கள். சொன்னாங்க, நீங்க பயப்படுறமா, இந்த பிள்ளைக்கு அப்படி நடக்காது, நடந்த நிகழ்வு பயப்படுற நிகழ்வு அல்ல. 6 வயசுல நல்லா உள்ளத்தை பிளந்து நேரடியாக ஆபரேஷன் பண்ணுறாங்க, நேரடியாக கல்புறத கரை அகற்றப்படுகிறது. பொதுவா எல்லாருடைய உள்ளத்திலும் குறை கரை உள்ளத்தில் நிறைந்துதான் இருக்கிறது. அதை நாம் அமல்கள் மூலமாக, தௌபா இஸ்திகார் மூலமாக, முஜாஹதா மூலமாக அந்த கரைகளை நீக்க வேண்டும். ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முன்னாலே நேரடியாகவே அல்லாஹ் உள்ளத்தில் உருவாகின்ற அந்த கரைகளை குறைகளை அப்படியே கலட்டி எடுத்து விட்டான். சத்து சதுர் மூலமாக உள்ளம் அப்படியே பிளக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்படுகிறது. கிட்டத்தட்ட 3 தடவை, சிலருடைய அறிவிப்படி 4 தடவை, மேராஜின் போதும் நிபுவத்தின் போதும் எப்படி பல தடவை ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தை அல்லாஹ் சுத்தப்படுத்தினான் நேரடியாக. அதனால நபியே உங்களுடைய உள்ளத்தை நாம் விசாலமாக்கவில்லையா? அலம் நஷர லக சத்ர, முதுகை பற்றி பேசுகின்றார். உங்களுடைய முதுகின் மீது பாரமாக இருக்கக்கூடிய சுமைகளை நாம் அகற்றவில்லையா? அல்லாஹ் முதுகை பற்றி பேசுகிறான். ரசூலுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் அல்லாஹ் தூய்மைப்படுத்தி அல்லாஹ் தலை பேசிக் கொண்டிருக்கிறான். அடுத்ததாக நபிகளுக்கு இந்த அறிவை படிப்பித்த அல்லாஹ் அறிவை கொடுத்தான், அதுக்கு பாவித்த அந்த மாலின் ஆசிரியரை அல்லாஹ் தூய்மைப்படுத்துகிறான். யார் படிப்பித்தது? அல்லமஹு ஷதீதுல் குவா, சக்தி வாய்ந்த ஜிப்ரீல் படிப்பித்தார். அது பலவீனம் கிடையாது. ஷியாக்கள் சொல்வதை போல என்ன, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபுவத்தை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தது அலிக்குத்தான். ஹஸத் அலியும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே முகவாக்கு உள்ளவர்கள். 3 பேர், ஜாஃபர் பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு, அலி ரதியல்லாஹு அன்ஹு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஃபேஸ் கட் உள்ளவர்கள். தன்னுடைய நபுவத்துடைய பொறுப்பை வகியை முறையாக நிறைவேற்றப்படுவார். அல்ல முஅல்லிமை உஸ்தாதை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்திக் கொள்கின்றார். இப்படியாக ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு விடயங்களையும் எல்லாம் சொல்லி கேள்வி வந்தேன். இறுதியாக எல்லாம் சொல்லுகிறான், இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் உச்சத்திலே இருக்கின்றீர்கள். நபியுடைய குணத்தை அல்லாஹ் தஆலா உயர்வுபடுத்தி கொடுக்கின்றான். உயர்ந்த அஹ்லாக்கை எல்லாம் நபி அவர்களுக்கு கொடுத்திருந்தான். இந்த உயர்ந்த அஹ்லாக்கை எல்லாம் பரிசுத்தப்படுத்தி அதை மேற்படுத்தி கொடுக்கின்றான். சில இவை அனைத்துக்கும் மேலாக இவை எல்லாவற்றையும் தாண்டி அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு சிறப்பை சொல்லுகிறான். ரசூலுல்லாஹ்வுடைய அவர்களை சிறப்பித்துக் கூறுகின்ற போது அல்லாஹ் ஒரு விடயத்தை கூறுகின்றான். அது ஏனைய விடயங்களை சொன்னது போல சொல்லாமலுக்கு அந்த சிறப்புக்குரிய ஒரு கிஃப்டை கொடுத்து விட்டு அதுக்கு பின்னாலே ஏன் கொடுத்தோம் என்பதை அறிவிக்கின்ற கட்டத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது கொடுத்ததான் மேராஜ். 7 வானத்தையும் தாண்டி, சித்ரத்துல் முந்தஹாவை தாண்டி, பல்லாயிரக்கான ஒளி திரைகளை தாண்டி அல்லாவுக்கு நெருக்கமாகி அந்த நிகழ்வை நடத்திவிட்டு அல்லா இந்த நிகழ்வை நடத்தியதனுடைய விடயத்தை குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, அஸ்ரா பிஅப்திஹி லைலன், அந்த இரவு நேரத்தில் இரவு பயணத்தை அல்லாஹ் நபிக்கு அல்லாஹ் செய்ய வைத்தான். நபிக்கு சொல்லவில்லை, அஸ்ரா பிஅப்திஹி, தன்னுடைய அடிமைக்கு அல்லாஹ் தஆலா நிகழ்த்தினான். தன்னுடைய அடிமையை அல்லாஹ் வானுலகத்துக்கு உயர்த்தினான், இரவு பயணம் செய்ய வைத்தான் என்று ரசூலுல்லாஹி அல்லாஹ் புகழுகின்ற இந்த உயர்ந்த இந்த ஸ்தானம் எந்த ஒரு மலக்கும் உயராத இடத்துக்கு, எந்த ஒரு நபியும் உயராத இடத்துக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உயர்த்தி விட்டு பிறகு சொல்லுகிறான் உயர்த்தி வந்தது யார் தெரியுமா? நான் ஒருவரை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது, எங்களுடைய விழாவுக்கு ஒருவர் வந்திருக்கிறார் என்றால் அவரை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அவருடைய சிறப்பைத்தான் எடுத்து சொல்லுவோம். ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார் என்றால் இவர் என்னாவுடைய மகன் என்று அறிமுகப்படுத்துறது இல்லை, அது பொதுவான விஷயம் தான். இவர் இந்த ஊரைச் சேர்ந்தவன் அறிமுகப்படுத்துறது இல்லை, அவர் சமூகத்திலே உயர்ந்த இடத்தை அடைவதற்கு ஏதாவது செஞ்சிருப்பார், ஏதாவது சிறப்பம்சம் அவர்கள் இருக்கிறது, அந்த ஒன்றை வைத்து தான் அவரை அறிமுகப்படுத்துவோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு உயர்த்தப்பட்டார்கள் என்றால் அவர் யார் என்று சொல்லுகின்றதாக சொல்வார். அவர் ஒரு அடிமை. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு சொல்லுவதற்கு, அதனால் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானது அடிமை என்ற லட்சணத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பதை தவிர வேற எதுவுமே அல்லாஹ்வுக்கு விருப்பமானது கிடையாது. அதனால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு உயர்த்தி பற்றி சொல்கிறார், நபியை உயர்த்தினோம், ரசூலை உயர்த்தினோம், அல்லது வேற வேற சிறப்புகள் எதையும் சொல்லாமலுக்கு அல்லாஹ் சொல்கிறான் தன்னுடைய அடிமை, அடிமை அல்ல தன்னுடைய அடிமையை, இவர் எந்த அடிமை என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த விடயத்திலிருந்து முழு மனிதர்களுக்கும் உள்ள படிப்பினை தான் அடிமைத்துவ வாழ்க்கையை வாழ்க்கையில் முன்வைக்க, அடிமையாக வாழ்வது, அடிமைந்தான கட்டுப்பட்டு வாழ்வது, ஒப்படைத்து வாழ்வது, இதான் மனுஷன் வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் அவனை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துகின்ற ஒரு ஏணிப்படியாக இருக்கின்றது. வீட்டிலே தாய்க்கு தந்தைக்கு தன்னை ஒப்படைத்து வாழ்வது, கட்டுப்பட்டு வாழ்வது, வீட்டிலே இவர் உயர்ந்தவராக மதிக்கப்படுவார், அந்த குடும்பத்தில் அவர் உயர்ந்தவராக மதிக்கப்படுவார். பெற்றோர்கள் எந்த பிள்ளை மாஷா நல்ல பிள்ளைன்னு சொல்வார்கள், அவனா அவனோட தலைஞர் அப்படி பேச மாட்டார்கள், இந்த அப்படியும் பேசுகிறார்கள், அவனை விட்டுட்டேன், யார் விட்டுட்டான், வாபஸ் வந்தார், அவனை விட்டுட்டேன், எங்க விட்டுட்டார், சரி அடிமைத்துவம் இல்லாமல் போய்விட்டு கட்டுப்படுகின்ற தன்மை இல்லாமல் போனால் அது வீட்டுக்குள்ளே தான். இந்த ரெண்டு பேருக்கும் உமாவுக்கும் வாப்பாக்கும் மத்தியில் ஒருவர் தன்னை கட்டுப்பட்டு வாழுகின்ற ஒரு தன்மையில் ஆக்கிக் கொண்டால் வீட்டிலே கண்ணியமாக இருப்பார். தாயுடைய துவா கிடைக்கும், தந்தையுடைய துவா கிடைக்கும், ஏதாவது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையின் வெற்றி எல்லாம் அதோடு இணைத்து வைத்திருக்கலாம். ஒரு சஹாபிக்கு சக்ராத்தில் கலிமா வரவில்லை. சஹாபி இறை நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்த முத்திரை அவர்கள் மீது இடப்பட்டிருக்கிறது, எல்லாம் புரிந்து கொண்ட கூட்டம் கலிமா வருகிறதில்லை, என்ன செய்வது? நபிக்கு அறிவித்தார்கள், நபி அல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், ஓ கலிமா வருகிறதில்லை, ஏன் கலிமா வருகிறதில்லை, கலிமா பாரமாகிவிட்டது, ஏன் பாரமாகிவிட்டது, வாழ்க்கை நடந்த ஏதோ ஒரு நிகழ்வு கலிமாவை பிளாக் பண்ணுகிறது. யாருக்கு தெரியும்? நபிக்கு தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. நபி சொல்லாம் பார்த்தாலே இவருடைய வாழ்க்கையை பற்றி எங்க கேட்கலாம், சக்கராத்துல வாழ்க்கை பேசின இடம் இல்லையே, வீட்டுக்கு செய்தி அனுப்பினார்கள், தாய் இருக்கிறார், ஓ தாய் சொல்லுகிறா என்னோட அவர் நெல்லம் இல்லை, நான் அவரை மீது கோபம் வச்சிருக்கிறேன், விளங்கிவிட்டது, இதுதான் கலிமாவை இவருக்கு தடுக்கிறது, மன்னிங்கிறேன் தாயே, என்னால் மன்னிக்கிறார், என்னை மனதை இவர் நோக வைத்து விட்டார். அப்படி என்றால் ஒரு முடிவு செய்வோம், விறகெடுத்து வாருங்கள், இங்கேயே அவரை நெருப்பில் போட்டு விடுவோம். சொன்னதும் தாயுடைய உள்ள மாறுகிறது, யார் சொல்லலாம், அப்படியா, எந்த பிள்ளை, மன்னித்து விடுகிறேன், கலிமா உடனடியாக வந்து விடுகிறேன். வீட்டில் அடிமைத்துவம், நான் அடிமையாக வாழ்வது, அல்லாஹ்வுடைய அடிமைத்துவத்திலே வழிபாடு, வீட்டிலே கட்டுப்பாடு. அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த உயர்வின் உச்சத்தில் கொண்டு போயிட்டு சொல்கிறான், பிஅபதிஹி, அவர் எனக்கு கட்டுப்படுகிற ஒருவர், என்னுடைய அடிமை. சில கட்டுப்பட்டு வாழ்வதுதான் நாம் உச்சத்துக்கு போகின்ற வழி, கட்டுப்பாடு இல்லாமல் சுதந்திரமா வாழ்கிறதே விழுகின்ற வழிக்கு விழுகின்ற வழி. எங்கிருந்தாலும் சரி, வீட்டிலே இருந்தாலும் சரி, ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, அல்லது ஏதோ ஒரு சமூக ஒரு ஒரு அமைப்பில் இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, கட்டுப்பட்டு வாழ்கிறது என்பது உயர்ந்த ஒரு அமைப்பாக இருக்கின்றது. ஏதே நுபுவத்தில் தான் இந்த வழிகாட்டல் இருக்கிறது. உலக ரீதியில் கொடுக்கின்ற பயிற்சியை பாருங்கள், தலைமைத்துவ பயிற்சி கொடுப்பார்கள், எல்லாருக்கும் தலைமைத்துவ பயிற்சி. ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி கொடுத்த பயிற்சி அடிமைத்துவ பயிற்சி, ரெண்டு வித்தியாசமான நோக்கில் உள்ளது. தலைமைத்துவ பயிற்சி மட்டும் கொடுத்தா அவர் என்ன செய்வார், இருக்கிற தலைவரை எப்ப விழுத்தாட்டி போட்டு நான் வார என்ற சிந்தனைகளை தான் பார்ப்பார். தலைவர் இருக்கிறார், தலைமைத்துவ பயிற்சி எடுத்த குரு கூட இருக்குது, எல்லாருடைய சிந்தனையும் என்ன, இவரை குறைய பார்த்து பார்த்து இவரை கொஞ்சம் கீழே விழுத்தாடி போடு, நான் இந்த இடத்திற்கு தகுதியாகுவேன் என்ற சரியும் தவறான சிந்தனையும் உண்டாகும். அடிமைத்துவ பயிற்சி அதோடு சேர்க்கப்பட்டிருந்தால் யோசிப்பார், நான் எப்படி கட்டுப்பட்டு வாழ்வது, தலைவருக்கு எப்படி கட்டுப்பட்டு வாழ்வது, வீட்டிலே தாய்க்கு தந்தைக்கு எப்படி கட்டுப்பட்டு வாழ்வது, பாடசாலையிலே ஆசிரியருக்கு அதிபருக்கு எப்படி கட்டுப்பட்டு வாழ்வது, ஊரிலே தலைவருக்கு எப்படி கட்டுப்பட்டு வாழ்வது, உம்மத்திலே உலமாக்களுக்கு எப்படி கட்டுப்பட்டு வாழ்வது, வாழ்க்கையிலே அல்லாவுக்கு எப்படி கட்டுப்பட்டு வாழ்வது, எவருடைய நடைமுறைகளிலே நபிக்கு எப்படி கட்டுப்பட்டு வாழ்வது, கட்டுப்பட்டு வாழ்கின்ற தன்மையை சிந்திப்பார்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டம் கட்டமாக முன்னேறி கொண்டு போவார்கள். எனவே அல்லாஹ்வுத்தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து இறுதி புகழாக உச்சத்துக்கு உயர்த்திவிட்டு சொல்லுகின்ற ஒரு அறிமுகம் தான், யார் அவர் முஹம்மது, அவர்கள் பிஅபதிஹி, என்னுடைய அடிமை என்று அல்லாஹ்வுத்தாலா கூறுகிறார். எனவே சொல்லுங்கள், எங்கள் உள்ளத்தில் அடிமைத்துவ உணர்வை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு எப்படி கட்டுப்பட்டு வாழ்வது, அந்த கட்டுப்பட்டு வாழுகின்ற முறையைத்தான் அரபி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ்வுத்தாலா எங்களுக்கு இன்றைக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். தனது அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கின்ற நினைவூட்டுகின்ற இந்த நிகழ்வுகள் இந்த காலப்பகுதியில் நடந்தாலும் அது இந்த காலத்தோடு முடிகின்ற ஒன்றாக அல்ல. இது கியாமத்தால் வரும் வரையிலையும் இந்த வாழ்க்கை முடிகின்ற வரையிலையும் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக, இந்த உள்ளத்தில் நீங்காத ஒரு நினைவாக அது நிலை பெற வேண்டிய ஒன்றுதான். ஒரே ஒரு மனிதர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன், அது ஈமான். ரசூலுல்லாஹுடைய நினைவு, அது பேர் ஈமான். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ், ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், மல் ஈமான், ஈமான் என்றால் என்னென்னு கேட்கிறார். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரசூலுஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் உம்மிடத்தில் எல்லாவற்றையும் விட நேசத்துக்குரியதாக மாறுவதற்கு பேர் தான் ஈமான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நேசம் உள்ளத்தில் வருவது, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு நேசம் உள்ளத்தில் வருவது. சில நேசம் என்றால் என்ன, நேசத்துக்கு வரையறை குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிறது. பொதுவா மக்கள் நேசம் என்றால் சில சடங்குகளோட முடிச்சு கொள்ள பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நேசம், அந்த காலத்தில் முஸ்லிம்களும் சஹாபாக்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறோம் சொன்னார்கள், யஹூதிகள் அல்லாஹ்வுடைய நேசம் சொன்னார்கள், நஹ்னு அபுனாவுல்லாஹ், நாங்கள் வந்து அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அல்லாஹ் எங்களை நேரத்தில் போட மாட்டா, நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள். யஹூதிகள் சொன்னார்கள், நசராக்கள் சொன்னார்கள். இப்ப மூணு கூட்டமும் சொல்லுகிறார்கள், யஹூதிகளும் நசராக்களும் முஸ்லிம்களும் மூணு பேரும் சொல்லுகிறார்கள், நாங்கெல்லாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம். அல்லாஹ் இதுக்கு தீர்ப்பை இறக்கினான். என்ன தீர்ப்பு, நேசம் என்று சொன்னா அவருடைய வரையறை என்ன தெரியுமா, நேசம் உண்டா நேசித்தவரை பின்பற்றுவது, அத்தவரை வரையறை. நேசம் உண்டா அவரின் பேச்சுக்கு பேரில்லை, நேசம் உண்டா அவரின் கவர்ச்சிக்கு பேரில்லை, நேசம் சொன்னா புகழுக்கு பேரில்லை, நேசம் சொன்னா பின்பற்றுவதற்கு பெயர். யாருடைய நேசம் அவருக்கு பின்னால விடுபட்டு போறது, அவருடைய செயற்பாடுகள், அவருடைய பேச்சுக்கள், அவருடைய அழைப்புகள் அதுக்கு பின்னால தன்னை ஆக்கிக் கொள்வது, அதே நேசம். அல்லது அல்லாஹ் நேசிக்கிறீங்களா, குல் இன் குந்தும் தஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபியூனி, நபியே எல்லாரையும் பார்த்து சொல்லுங்க, நீங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய நேசிக்கிற கூட்டம் சொன்னீங்கன்னா உங்களை பின்பற்ற சொல்லுங்க. இப்ப ஆய திறந்தது, யகூதிகள் நபியை பின்பற்றல, நசாராக்கள் நபியை பின்பற்றல, சஹாபாக்கள் நபியுடைய இத்திபா பின்பற்றுவதில் நூற்றுக்கு நூறு வீதம் உச்சத்தை அடைந்தார்கள். அதனால் அல்லாஹ் அவரை ஈமானை கபூல் செய்தான். ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் சொன்னான். அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், ஈமானுக்கும் உங்களுடைய ஈமான் இருக்கிறேன், உங்களுக்கு ஏவுனது மகா கட்ட விடயத்தை ஏறிவிட்டது, உங்களுடைய ஈமான் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு விட்டது, ஏற்றுக்கொண்டேதான் சொன்னார். ஈமான் உண்டா நேசம், நேசம் உண்டா பின்பற்றுதல். ஈமான் அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய நேசம் உண்டா அல்லாஹ் சொன்னதை பின்பற்றுவது. ஈமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் என்று சொன்னால் அவர்களே பின்பற்றவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் நம்பி இருக்கிறோம், நபியுடைய உம்மத்தாக இருக்கிறோம், நேசிக்கிறோம், அதனால் நினைக்கிறோம், சிலை முகப்பத் வைக்கின்றோம். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ கலங்கம் கற்பிக்கப்படுகின்ற செய்தி இந்த உள்ளத்துக்கு ஒரு கவலையை உண்டாக்குகிறது. இன்னைக்கு சொல்லப்பட்ட மாதிரி ஒரு உலகத்திலேயும் ஒரு வகையான ஒரு மாற்றம், ஒரு அதிர்ச்சி, சிறுகிற உள்ளங்களில் ஒரு தவறான ஒரு கலங்கத்தை ஏற்படுத்துகின்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. சில இது நபியர்கள் உயிரோடு இருக்கின்ற போதும் நடந்தது. அல்லாஹ் நபியை பார்த்தே சொல்கிறான், நபி அவருடைய பேச்சு உங்களை உள்ளத்தை கவலைப்படுத்த தேவையில்லை. அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், நபி அந்த முஷ்ரிக்கீங்கள் இனி வேத காலத்திலிருந்து நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை நோவிக்கக்கூடிய விடயங்களையும் இன்னும் உங்களுக்கு நோவின தரக்கூடிய செயற்பாடுகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியப்படும். அங்கிருந்தே அது வந்து கொண்டுதான் இருக்கின்றது. என்றாலும் அல்லாஹாலா அந்த நிகழ்வுகளுக்கு மத்தியில் இருக்கிற ஈமானை எல்லாம் சோதிக்கிறார். இஸ்லாத்தை அந்நியர்களால் அழிக்க முடியாது. இஸ்லாம் அந்நிய சக்திகளால் அழிகிற ஒன்றல்ல. இஸ்லாம் அழிகிறதை முஸ்லீம்களுக்கு தான். முஸ்லீம்களுக்கு இஸ்லாம் அழிவதுதான் வீழ்ச்சியை தவிர அந்நியர்கள் இஸ்லாத்தை அழிக்கிறது வீழ்ச்சி அல்ல. அவங்க அழிக்கிறார். இஸ்லாம் அழிகிறது முஸ்லீம்களுக்கு தான். எப்படி அழிகிறது யோசிப்போம். இஸ்லாத்திலே பாதுகாப்பு முஸ்லீம்கள் தான். அந்நிய இஸ்லாத்தை பாதுகாக்க மாட்டார்கள். பாதுகாக்கிற இடத்துல தான் அழிவார்கள். அழிவை பேசுறது பாதுகாக்க இடத்துல தான். ஒரு சாமான பாதுகாத்து வச்சுட்டோம், பாதுகாத்து வைத்திருக்கிறோம். இப்ப இந்த சாமானுக்கு அழிவை எங்க பேசணும்? வெளியில பேசுறாரு இல்ல எங்க பேசணும்? நகை களவு போய்த்தது என்று சொன்னா, யாராவது சொன்ன அந்த தோட்டத்தில் நகை கடை களவு போய்த்ததுன்னு சொன்னா யோசிப்பாங்க, என்ன கதைக்கிறான்னு கேட்பாங்க. நகை களவு வைத்ததுன்னு செய்தி உண்டு. சில நகை களவு போனீங்க, நகை களவு போனது தோட்டத்தில் என்று சொல்லக்கில யாரும் களவுறதுன்னு கேட்க மாட்டாங்க. யாரும் சொல்றாரு கேட்பாங்க. நகை தோட்டத்தில் களவு போறையா, அது என்னது வச்சுப்பாங்க. யாரோ ஒரு பைத்திய கட்டிட்டு போறான்னு சொல்லுவாங்க. நகை களவு போனீங்க எங்க? அலுமாரிக்கு உள்ளுக்குள்ள இருந்து. அது ஏன் வைக்கப்படுற இடம், பாதுகாக்கப்படுற இடம் அலுமாரி உள்ள. அதனால அதுக்கு ஆபத்து வருதுன்னு சொன்னா அங்கதான் ஆபத்து வருது. ஏன் பாதுகாக்கப்படுற இடத்துல தான் ஆபத்து வருது. வேலத்தில் அது இருக்கே வேலத்தில் இருந்தீங்கன்னு சொன்னா சொல்லணும். எங்க கதவடியில கேட்ஸ்ல கேட்ஸ்ல இருந்து நகையால் தூக்கிட்டு போயிட்டான் சொன்னா அசு அசு மாதிரி இமிட்டேஷன் ஆகுன்னு சொல்லுவாங்க. அது சும்மா ஒரு 50 ரூபாய் அந்த காப்பா இருக்கு மாதிரி கணக்கெடுக்க போனா கேட்ஸ்ல இருந்து யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இஸ்லாம் அழிகிறது என்றால் முஸ்லீம்களுக்கு தான். ஏன் முஸ்லீம்களும் இஸ்லாம் அழிக்கிறது? முஸ்லீம்களுக்கு யார் அழிக்கிறது? முஸ்லீம்கள் தான் அழிப்பாங்க. வேற யார் அழிக்கிறாரு? முஸ்லீம்களுக்கு எங்க இருக்கிறது இஸ்லாம்? சரி, முஸ்லீம்களுக்கு கல்புக்கள் இருக்க வேண்டும். முஸ்லீம்கள் கல்புக்கள் இருந்து இஸ்லாத்தை முஸ்லீம்களுடைய குறைபாட்டினால் அழியுமே தவிர அடுத்தவர்களாக வந்து அழிக்கிறார். நாம் இஸ்லாத்தை தவறாக நாங்கள் விளங்கினதுதான் நாம் இஸ்லாம் அழியுதுன்னு யோசிச்சு கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவில் இந்த வோல்டர் சென்டர் அடிக்கப்பட்டது, 110 மாடி அடிபட்டது. அந்த நேரம் அதுக்கு பின்னால பாகிஸ்தான் போற நேரம் ஃபைசலாபாத்தில் பள்ளியில் வச்சு இந்த பள்ளி ஹத்தலத்த சந்தையை பேசுகின்ற பொழுது அவர் அமெரிக்காவுக்கும் அந்த வோல்டர் சென்டர் அடிபட்டதுக்கு பின்னால ஒரு வருஷம் பைதர் ஜமாத் அவர் அமெரிக்காவில் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறார். சொல்ல என்ன நிலைமை கேட்டார். அப்ப சொன்னா நாங்க 3 பேர் தான், 9 பேர்ல 3 பேருக்கு தான் விசா கிடைக்கிறது. 3 பேர் போனோம். எனக்கு போற இடமெல்லாம் சிஏடி பண்ணிக்கொண்டே இருந்தா, பின்னாடி பின்னாடி சுத்திக் கொண்டே இருந்தா, கேட்டுக்கொண்டு கொண்டே இருந்தா, கடைசியில அவங்களே உடைக்கிறாங்க. யாருண்டு மீடியாவிலேயே போட்டுட்டாங்க, 3 பேர் வந்திக்கிறான் பாகிஸ்தான்ல, எப்படி இப்படி அவங்க போட்டோ எல்லாம் போட்டுட்டு யாரும் சந்தேகப்படல என்று சொன்னது போலதான் எங்களுக்கு கூட ஆட்கள் முஸ்லீம்கள் வந்து சேர ஆரம்பிச்சாங்க. சொன்னா போஸ்டனுக்கு போய் அங்குள்ள பொறுப்பாரி சந்தைக்கு இடமேல பார்த்து நான் கேட்டோம், பாருங்க இப்ப அமெரிக்க அரசாங்கம் அண்மை காலமா நிறைய பேருடைய இந்த விசாவெல்லாம் கேன்சல் பண்ணி கேன்சல் பண்ணி ஆக்கள் நாட்டுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆயிரக்கணக்கான சந்தேக நபர் அப்படி இப்படி போய் கொண்டிருக்கிறாங்க. இந்த அமெரிக்காவுடைய எதிர்கால இஸ்லாம் முஸ்லீம்கள் இடமே என்னவாகும்னு கேட்டார். அவர் சொன்னால் கவலைப்பட தேவையில்லை, அமெரிக்கா அரசாங்கம் எத்தனை பேரை பிடிச்சு நாட்டுக்கு வெளியில போட்டதோ அதோட பல மடங்காக உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க. களிமா சொல்லி உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க. அதனால இவங்க முஸ்லீம்களை தூக்கிட்டு வெளியில போட்டதுனால இஸ்லாம் போறல, முஸ்லீம்கள் வெளியில போவாங்க இஸ்லாம் போக போறல. அல்லாஹ் இஸ்லாத்தை வளர்த்துக் கொண்டே இருப்பான். அல்லாஹ் தஆலா இதற்கு பதில் அல்லாஹ் சொல்கிறான். இஸ்லாத்துக்கு எதிரான சரியா, நபிக்கு எதிரான கேவலத்தை திட்டமா, இது என்ன தலைப்பு? குரான் சொல்லுவது என்ன தலைப்பு தெரியுமா? இரீதும் நான் யூத்திப்பு நூறாகி அவ்வாகியும் அல்லாவுடைய நூல் இருக்குது. குரான் அல்லாவுடைய நூல், நபி அல்லாவிடம் அனுப்பப்பட்ட நூலை கொண்டு வந்திருக்கிறார். இவர்கள் இஸ்லாத்தின் விரோதிகள், இந்த நூலை அணைக்க பார்க்கிறார்கள். எப்படி சூராவிலே கொண்டு வந்த அஃபுவாகியும் தங்களுடைய வாயினால ஊதி நூலை அணைக்க பார்க்கிறார்கள். ஒரு விளக்கையே சில நேரத்தில் ஒரு தரம் ஊதினா ஊறுது இல்லை, இரண்டாவது தரம் ஊத வேண்டியிருக்குது. அது அறிக்கலாம் என்றால் ஊதியே நடக்காது, கலட்டி ஊதணும். இது எந்த நூல்? அல்லாஹ்வுடைய நூல். எப்படி நூல்? அல்லாஹ்வுடைய நூலை ஏதாவது நூக்க பார்க்கிறார்கள், பின் அஃபுவாகியும் தங்களுடைய வாயினால ஊதி நுட்ப பார்த்தார்கள். அல்லாஹ் தஆலா அவன் நபி மூலமாக கொடுத்தனுப்பிய இஸ்லாத்துடைய நூறுக்கும் அதுக்கு எதிராக கியாமத்தால் வரக்கூடிய முழு சதிக்கும் அல்லாஹ் சொல்லுகின்ற உவமானம் இதுதான் உவமானம். நீங்க வாயால நுட்ப பார்க்கலாம். இப்ப நாங்களே யோசிப்போம், நான் படிச்சு கொண்டிருக்கிறோம், பத்தி கொண்டிருக்குது. இப்ப ஒரு ஆள் வந்து நான் படிக்க விட மாட்டேன், என்ன செய்ய போறா, நான் இருட்டாக்குவேன், எப்படி? அவர் பெஞ்சுக்கு மேலே இருந்து ஊதுறான், ஊர்ல என்னத்தை ஊதுரா, இந்த வல்ப ஊதுரா, லைக்கிலா போட்டு நாங்க செய்வோம். யாரும் இருவா இவனை பிடிங்க, இவன் படிக்கிறேன், இவன் இருக்காக்க பாக்குறான், எங்க ஆக்குங்க, நீ போடா சத்துவமா. இல்ல அப்படி கேட்டு அவன் சொல்லுவான், நான் வந்துட்டேன், இவன் படிக்காம ஆக்கணும், இதுக்கு செஞ்ச அவன் மடையனா போயிட்டாங்க. இல்ல இவன் மடையன் என்பது நாம உணர்வதும் இல்லாடி நாங்க மடையனா போயிட்டு இவன் தான் மடத்தனமான வேலை செய்யறான், நாங்க மடையனாக போடாது. நாங்கள பார்த்து படிப்பவே வாயால ஊதி இந்த லைட் இந்த வல்புலவார வெளிச்சம் இல்லாம போறல, அதுக்கு அங்க இருக்க எங்க செய்யலாது. இதனால உலகத்தில் யாரோ என்ன சரி செஞ்சாலும் வாயால ஊதுல வேலைதான் இஸ்லாம் அடைய போறல. வல்லாஹுத்திமுத்திமுறுகி அல்லாஹ் முடிவு பின்னால் சொல்கிறான், அல்லாஹ் தன்னுடைய நூரை பூர்த்தியாக்கியே தீருவான், அல்லாஹ் தன்னுடைய நூரை பூர்த்தியாக்குவான், அது அணிய போறதில்லை. நாம் அந்த நூரை இழந்துவிடக்கூடாது. இதனால முஸ்லிம்கள் தான் இஸ்லாத்தை அழிக்கலாம் என்ற உண்மையை உணர்ந்ததனால இஸ்லாத்தை அழிப்பதற்கு முஸ்லிம்களை பாவிக்கிற திட்டத்துக்கு எகுதிகள் இறங்கினார்கள். இஸ்லாத்தை எங்களால் அழிக்கிறார்கள், இஸ்லாத்துக்கு வெளியிலிருந்து போடுகின்ற சதி திட்டங்கள் இஸ்லாத்துக்கு படிக்காது. இஸ்லாத்துக்கு உள்ளுக்குள்ள உள்ள முஸ்லிம்கள் தான் இஸ்லாத்தை அழிக்கணும். முஸ்லிம்கள் இஸ்லாத்துக்கு எதிராக பேசணும், முஸ்லிம்கள் சுன்னத்துக்கு எதிராக பேசணும், முஸ்லிம்கள் ஷரியத்துக்கு எதிராக பேசணும். அப்படி இருந்தால் இஸ்லாம் அழிந்துவிடும். யாரை பாவிக்கணும்? முஸ்லிம்களை பாவிக்கணும். அதனால யகுதிகள் இந்த வேலையை திட்டமிட்டார்கள். இப்ப நாம சொல்லுவோம், அதுக்கு நாங்கள் விட மாட்டோம், எங்களை இஸ்லாத்தை நாங்க இருக்கிறோம், எங்கட நபியை நாங்க படிக்கிறோம், எங்கட ஷரியத்தை நாங்க விடுறோம், எல்லாம் இருக்கும் அப்படி சொல்லுவோம். அதனால விரோதிகள் விரோதத்தை வெளிப்படுத்தவில்லை. யகுதிகள் நஸ்ராக்கள் இஸ்லாத்திலே விரோதிகள் மாத்திரம் அல்ல. நாம் இந்த விரோதிகள் என்ற தலைப்புல மட்டும் பார்த்ததுனால இந்த விஷயம் விளங்கவில்லை. விரோதிகள் மாத்திரமல்ல சதிகாரர்கள், சில விரோதிகள் அங்காள இருப்பாங்க. நாங்க இங்கால எங்களை விரோதி அங்காள, அவன் அவனுடைய வேலையை பார்த்துக்கணும், நாங்க இந்த வேலையை பார்த்துக் கொண்டிருப்போம், விஷயம் முடிஞ்சு. சதிகாரன் அங்கால இல்ல, இங்கால தான் எங்களை தோளுக்கு மேல கைப்பாட்டு பண்ணி இருப்பான், இது சதிகாரன். இதை நாம் விளங்க முடியாம தடுமாற விஷயம் இதுதான். விரோதிகள் மாத்திரமல்ல யூதர்கள், விரோதிகள் மாத்திரமல்ல அவர்கள் சதிகாரர்கள். சதி எப்ப ஆரம்பித்தது? நபி சொல்லாலே பிறப்பதற்கு முன்னாலேயே சதி ஆரம்பித்தது. எதிர்பார்த்தார்கள், முந்தைய வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, இறுதி நபி முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. அவருடைய பைபிளை ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறதுக்குன்னு அந்த பைபிளை எழுதினவர், அந்த எழுதப்பட்ட பைபிள் கிட்டத்தட்ட 2000 ஆண்டு மட்டும் துருக்கியில் கண்டுபிடிக்கப்பட்டது, வெளிப்படுத்தப்பட்டது, அதில் உண்மையான தகவல் எழுதப்பட்டிருக்கிறது. அது இன்றைக்கு உலகத்தில் ஒரு அதிர்வு ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் பைபிள், புலங்கு உலகத்தில் புலங்குறது பைபிள் அல்ல, எழுதப்பட்ட பைபிள் இப்போது வெளியாக இருக்குது, அதில் ஓரளவு உண்மையான விஷயங்கள் இருக்குது. இது இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த செய்தி என்னவாகுமோ தெரியாதுன்னு சொல்லி. சரி, அதனால விரோதிகள், இஸ்லாத்திரிய விரோதிகள் முடிவெடுத்த முடிவு என்ன தெரியுமா? முஸ்லீம்களால் இஸ்லாத்தில் அழிக்கணும், அதை சரி செய்ய ஆரம்பித்தார்கள். விரோதி தான் விளங்கலாம், இவங்களை விரோதி விளங்குது, சதிகாரம் விளங்காது. சதிகாரம் எப்போதும் கூட்டாளியாக இருப்பார், அதை கொள்ளும் முறையில் கூட்டாளியாக இருப்பார். அதனால அதாவது சூரத்துல பாத்தியாவிடையே பாருங்க, நேர்மையை கேட்கிற துவாவா தான் சொல்லி தந்துவிட்டு நிபந்தனை போட்டு தந்திருக்கிறான். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நபியை பின்பற்றணும், நபியுடைய பாதை அது, நபிய சொல்லுங்க, சிராத்தி முஸ்தகீமா என்னுடைய பாதை, அதான் நேரான பாதை. அது எங்களுக்கு இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஏழாவது பாதையை காட்டு. கேட்டுட்டு அல்லாஹ் சொல்றான், ஸிராத்தல் முஸ்தகீம் நேரான பாதையை மட்டும் கேட்டா போதாது, நீ நேரான வாயில போய்கொண்டிருப்பீங்க, போய்க்கு நின்றாபடியே ஆபீஸ் ஆயிடும். நேரான பாதையில வந்து விழுந்தாலேயே காணையெல்லாம் போய்க்கணும். ஏன்? அதுக்குள்ள பொருட்கால சதிகாருடைய பாதைகள் போடப்பட்டிருக்கிறது, சதி பாதைகள் போடப்பட்டிருக்கிறது. குர்ஆன் சமைச்சிருக்கிறார்கள், இன்டர்நெட்ல குர்ஆன் போட்டுக்கிறார்கள். இந்த குர்ஆன் இல்ல, குர்ஆனை பேரிலே தெரிய சூரத்து, புதிய சூரத் போட்டுக்கிறார்கள். 114 அத்தியாயம் தான் எங்கிட்ட இருக்குது, அதுக்கு அப்பால உள்ள அத்தியாயங்கள் போட்டிருக்கிறார்கள். இன்டர்நெட்ல குர்ஆன் பார்க்க போகணும்னு சொன்னா எங்களுக்கு ரசூலுல்லாஹ் கரங்கால குர்ஆன் பார்ப்பா. இன்டர்நெட்ல போட்டிருக்கிறார்கள், என்ன போட்டிருக்கிறார்கள், மசாயில் போட்டிருக்கிறார்கள், பெக்கை மசாயில், எந்த இனிமான சொல்லாதவங்க போட்டிருக்கிறார்கள். ஏன்? இது சதிகாரர்கள், அதனால சதியின் அடிப்படையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர் சதி வரைக்கும் எப்ப முஸ்லீம்கள் மாற்றப்படுவார்களோ, இப்ப முஸ்லீம்களே இஸ்லாத்துக்கு எதிரான சிந்தனை போக்குள்ளவர்களாக மாறிவிடுவார்கள். சில அதை யார் மாற்றிருக்கிறார்? சில எல்லாரும் மாற்றிருக்கிறார்கள், உலக எல்லா முஸ்லீம்களும் மாற்றிக்கிறார்கள். ஏதோ இஹ்லாஸுள்ள மக்கள் மட்டும் தப்புவார்கள், இஹ்லாஸுள்ள மக்கள் மட்டும், தூய்மையான உணர்வுள்ளவர்கள் மட்டும் தப்புவார்கள், மற்றார்கள் கூட குறைய 5 வீதம், 10 வீதம், 50 வீதம், 90 வீதம் மாற்றிருக்கிறார்கள். நாங்களும் மாற்றித்தான் இருக்கிறோம், ஆனால் விளங்கவில்லை. விளங்காமத்தான் எத்தனை விடயங்கள் நாங்கள் செஞ்சு கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். குர்ஆன் அல்லாஹ்வுத்தஆலா சூரத்துல் ஃபாத்தியாவில் 2 பாதைகள் மட்டும் சொல்கிறான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஒரு பாதை, அது சொல்லுகின்ற போது கைரில் மாதூபி அலைஹிம் வலதாலீன், இந்த வடிகட்ட கோபத்துக்குரிய பாதை இல்லாமல், அப்படின்னா அது கலக்காமல், அது வந்து ஜாயின் பண்ணிடாமலுக்கு இது தனியை மட்டும் போறதுக்கு யாரெல்லாம் வழிகாட்டினு கேட்கிறோம். ஏன்? இது வந்து கூந்தல் முழுக்களாக புகுத்தப்பட்டுவிடும். இதற்கு செய்ய சரிகள் ஒன்றுதான், உலகத்தில் மனிதர்கள் என்னென்ன அடிப்படை விஷயங்களில் ஈடுபடுறாங்களோ அதெல்லாம் அதை கையெழுத்து கொண்டார்கள். பாருங்க, நாம் பாடசாலையில் யூனிவர்சிட்டியில் படிக்கின்ற கல்வி, இது பொதுவான கல்வி, பொதுவான எல்லாருக்கும் தேவையானது, மனித அடிப்படை தேவைகளோட சம்பந்தப்பட்ட கல்வியாக இருக்கிறது. மனித வாழ்க்கையில் என்னென்ன தேவையை, வைத்தியம் தேவை, பொருளாதாரம் தேவை, அவனுக்கு இன்னும் எத்தனையோ துறைகள் தேவை, இதெல்லாம் வழிகாட்டின உதவியாக உள்ள கல்வி. ஆரம்பத்தில் கேள்வி முஸ்லீம்களை கையில் இருந்தது, அது ஈமானோட இணைந்திருந்தது, ஷரியத்தோட இணைந்திருந்தது, சுன்னத்தோட இணைந்திருந்தது. அப்ப முஸ்லீம்களுக்கு அல்லாஹால அந்த நேரத்தில் ஒரு உயர்வை, கண்ணியத்தை, சிறப்பை கொடுத்தான். வரலாற்றில் பார்த்து தெரியும் எத்தனையோ விடயங்கள் முஸ்லீம்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள், எத்தனை விஞ்ஞான கடின கண்டுபிடிப்புகள் முஸ்லீம்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள், அதெல்லாம் மாற்றப்பட்டுவிட்டது. எப்போது முஸ்லீம்கள் உலகத்தில் மூழ்கினார்களோ, எப்ப துணியாம் பக்கம் தன் கவனங்களை செலுத்தினார்களோ, எல்லாம் பரிபோணிச்சு, ஈமான் பரிபோணிச்சு, இஸ்லாம் பரிபோணிச்சு, நாடுகள் பரிபோணிச்சு, அதில் எல்லா வளங்களும் போணிச்சு, கல்வியும் பரிபோய்விட்டது. இந்த கல்வி அந்நியர்கள் கையில போய் சேர்ந்தது, யகுதி நசாரக்கள் கையில இருந்தது. போன பின் அதை உலகத்துக்கு இஷ்யூ பண்ணதுக்கு என்ன செய்தார்கள்னா, மீண்டும் முஸ்லீம்களை கையில் அது போகக்கூடாது, அவர்கள் இது வழிநடத்தக்கூடாது, நாம தான் வழிநடத்தணும் என்றதுனால 3 நெஞ்சிகளை கலந்தார்கள். 3 நெஞ்சி கலத்தப்பட்டது. ஒன்று நாஸ்திகம், இந்த கல்வியோட நாஸ்திகம் ஊட்டப்பட்டது, இயற்கைவாதம். அப்படின்னா என்ன? உதாரணம் சொன்னால் பூமி உருவானது என்று படிப்போம். சரி, பூமி உருவாகல, பூமி எல்லாம் படைத்தான். அப்ப இந்த நாஸ்திக கொள்கை, இயற்கைவாதம், எல்லாம் இயற்கையா நடக்குது, இயற்கையா நடக்குது என்று அல்லா ஒருவன் நடத்தி கொண்டிருக்கிறான் என்பதை கட் பண்ணி, எல்லாம் நடக்குது, சுயமா நடக்குது, சும்மா நடக்குது. ஏன்னா முதலாவது ஆயத்தை இறக்கினான் இதுக்கு ஒரு அடியாக இப்படி ஒன்று வரக்கூடாது. குர்ஆன் நீங்க படிங்க, என்ன படிக்கணும் தெரியுமா? பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஃபலக், படைச்சவன் அல்லாஹ் என்பதை படிங்க. ஒன்றும் உருவாகிறது இல்லை, ஒன்று நடக்கிறது இல்லை, படைக்கிறது. இது முதலாவது நெஞ்சு விட்டப்பட்டது. இதுக்கு எதிராக இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஃபலக், அல்லாஹ் படைச்சான் என்பதை மறைக்கப்பட்டு நடக்குது எல்லாம் என்ற நாஸ்திய உணர்வு போடப்பட்டது. இரண்டாவது சடவாதம் போடப்பட்டது. இந்த சாதனங்களில் தான் சாதனை இருக்கிறது, மெட்டீரியல் உலகத்தில் சடப்பொருட்கள், இதில்தான் வாழ்க்கையின் செழிப்பு. அமல்கள் அடிபட்டு போனது, அமல்களில் வாழ்க்கையின் செழிப்பை காணவில்லை. அமல்களில் முஸ்லீம்கள் முன்னேறினா அவர்களை அடிக்கேடாது. அமல்கள் சீரான அல்லாஹ்வுடைய வானத்து உதவி இறங்கும், வானத்து உதவி இறங்கும். நபியர்கள் அமலை சீராக்கிறார்கள், ஈமானை சீராக்கிறார்கள், பதிலில் களத்தில் இறங்குகிறார்கள், மூவாயிரம் மலக்கள், ஆயிரம் மலக்கள், மூவாயிரம் இலக்கள், அல்லா சொல்லா நபி அவர்களுக்கு ஐயாயிரம் மலக்கள் இறக்குவோம். மலக்கள் இறங்கி அங்கே யுத்தம் செய்தார்கள். அந்த நிகழ்வு அன்று மட்டும் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்குது. இன்றும் எங்கள் நாட்டிலும் பல நிகழ்வு நடந்தது. தெரியாமல் இருக்கலாம் பலருக்கு, நாட்டிலும் அண்மைக்காக நடந்த நிகழ்வுகளில் அப்படியான நிகழ்வு நடந்தது, நடந்து கொண்டு இருக்குது. மூணாவது, இப்ப அமல்களுடைய இந்த தொடர்பை துண்டிப்பதற்காக வேண்டி உலகத்தில் சடவாதத்துடைய மிகை கூட்டப்பட்டது. மூன்றாவது மேற்கத்தியவாதம், மேற்கத்திய ஸ்டைல் அதன் பக்கம் மோகத்தை உண்டாக்குது. சுன்னத் பரிபுரத்துக்காக வேண்டி சுன்னத்தில் அல்லாஹ்வுத்தாலா நபி ஸல்லல்லாஹுடைய நடைமுறையை பின்பற்றி நின்ற ஒவ்வொரு சுன்னத்திலே அல்லாஹ்வுத்தாலா வெற்றியை வைத்திருக்கிறான். சுன்னத்தில் அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கிறான். அந்த வெற்றியை இல்லாமக்கணும். சில இந்த மூன்று நஞ்சும் கலக்கப்பட்டு தரப்பட்டது. அதனால நாம் இந்த துறையில எங்கள் ஈமானிய உணர்வை, இஸ்லாத்திலே வீழ்ச்சியை கண்டுகொண்டிருக்கிறோம். இதுக்கு எதிராக இந்த நஞ்சியிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்காக வேண்டி கல்வியை விட்டு ஓட இயலாது, படிக்கத்தாங்க பாடசாலை விட்டு நிற்க இயலாது, இங்கேதான் படிக்கணும். யூனிவர்சிட்டியை ஹராம் சொல்ல இயலாது, அங்கதான் படிக்கணும். ஏனெங்கள் அடிப்படை தேவைக்குரிய விஷயங்கள், ஒரு டாக்டராகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு அக்கௌண்டன் ஆகணும், ஆசிரியர் ஆகணும், எங்க போறது, இதுதான் போகணும். ஆனா இந்த வைரஸுக்குரிய ஆன்டி வைரஸ் போட்டுக்கொள்ளணும். என்ன பண்ணணும்? இவர்கள் இந்த புகுட்டி இருக்கின்ற இயற்கை வாதத்துக்கு எதிராக நாம் ஈமானிய உணர்வை நெஞ்சங்களில் சுமந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நினைவுள்ளவர்களாக, அல்லாஹ்வுடைய விளங்கியவர்களாக வேண்டும். அல்லாஹ் செய்கிறான் என்ற சிந்தனை என்ற நம்பிக்கை கூறப்பட வேண்டும். அடுத்ததாக சாமானியர்களா வாழலாம் என்பதில் அமல்கள் வாழ்க்கையின் செழிப்பு தொழுகையை பற்றி பிடிக்க வேண்டும், குர்ஆன் திலாவத்தை பற்றி பிடிக்க வேண்டும், அமல்கள் உள்ளவராக வேண்டும். அதை தாக்கத்தினை தப்பிவிடுவோம். மூன்றாவது மேற்கத்தியவாதம், மேற்கத்தியவர்கள் எங்களுடைய பின்பற்றப்படுவர்கள் அல்ல. அல்லாஹ் முஹம்மது அவர்களை தான் பின்பற்ற சொல்லியிருக்கிறான். நபிகளுடைய சுன்னத் பின்பற்றப்பட வேண்டும். மேற்கத்திய ஸ்டைல் அது மேலோங்கப்பட்டு சுன்னத்துக்கள் கேவலப்படுத்தப்படக்கூடாது, சுன்னத்துக்கள் பின்பற்றப்பட வேண்டும். இந்த உணர்வு, இதனுடைய மகத்துவம் இது உள்ளத்தில் சுமந்து கொண்டோம் சொன்னா மாஷா அல்லாஹ் அந்நியர்கள் இந்த கல்வியை, இந்த மைதானத்தை பறித்தெடுத்து முஸ்லிம்களை நாசமாக்கப்பட சதியிலிருந்து நாங்கள் தப்பிவிடுவோம். சரி, உலகம் முழுக்க ஒரு சதி நடந்து கொண்டிருக்குது, தெரியாது. நாம் நினைக்கிறோம் எங்களுக்கு எதிராக சதி உணவை செஞ்சது, அல்லது பக்கத்துள்ளாக செஞ்சது, அல்லது நாட்டில செஞ்சது, அல்லது இந்த இயக்கம் செஞ்சது. இல்ல சோழே, பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால அன்னிகள் யூதர்கள் உலகளாவிய ஒரு சதியை முஸ்லீம்களுக்கு எதிராக அன்றே செய்து கொண்டிருக்கிறார்கள், அன்றிருந்தே செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அந்த சதியின் இறுதி இலக்கு என்ன தெரியுமா? யூத தலைவர் தஜ்ஜால், யூத தலைவர் இருக்கிறார், உலகத்தின் மாமன்னர் வரை இருக்கிறார். அந்த உலகத்துடைய மாமன்னர் தஜ்ஜாலுக்கு உலகத்தை சமைத்து கையில் கொடுப்பது, இதை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் படிச்சிருப்போம் யுஎன்ஓ என்று சொன்னால், அந்த ஐஎன்எ நாவன சபன் சொன்னால், நாங்கள் உலக நிறுவனம் என்று படிப்போம். உலக நிறுவனம் உலகத்துடைய சகல துறைகளையும் அது உலகத்தில் பெரும் சேவை செய்து கொண்டிருக்கின்றது. அப்படி அல்ல, அப்படிதான் படிக்கிறோம், அப்படிதான் படிக்கணும், அப்படிதான் பரீட்சை எழுதணும். ஆனால் அப்படி அல்ல. யுஎன்ஏ என்பது யகுதிகளால் உருவாக்கப்பட்ட உலகமயமாக்க திட்டம், முழு உலகத்தையும் ஒருமுகப்படுத்தி ஒன்றாக்கி ஒரு நாடாக்கி தஜ்ஜாலை கை ஒப்படைக்கிற ஒரு மதமாகத்தான் அது ஆய்வாளர்களால் புலமாக்களால் சித்தரிக்கப்படுகிறது. முழு உலகத்தை ஒருமுகப்படுத்துகிறது, அதாவது முழு உலகம் ஒரு நாடு, ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு ஸ்டேட், முழு நாட்டுக்கும் ஒரு மன்னர் தஜ்ஜால் ஒரு மன்னராக ஆக வேண்டும். இந்த உலகத்தோட கையிலே ஒப்படைக்க வேண்டும். அவருடைய வேதத்தில் மாற்றப்பட்ட வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மூணு பெரும் யுத்தங்களுக்கு பின்னால் தஜ்ஜால் உலகத்துக்கு ஒளி வருவார். மாமன்னர் தஜ்ஜால் உலகத்துக்கு வருவார், உலகம் அவரை கையில் கொடுக்கப்படும். மூன்று பெரும் யுத்தங்கள் நடக்கணும். அவர் பார்த்தாங்க சைத்தான் போட்ட ஒரு யூகம் உண்டு. இது அசல் தௌராத்தில் அசல் இங்கே இல்லாத இல்லை. சுலைமான் அலைஸ்லாம் மௌத்தானதுக்கு பின்னால சுலைமான் அலைஸ்லாத்துல குருசிக்கு கதிரைக்கு கீழே இருந்து ஷைத்தான்கள் சில பொய்யான சில ஏடுகளை மறைத்து வைத்து அதை சுலைமான் அலைஸ்லாம் மௌத்தானை செய்தி எப்ப கிடைச்சதோ அவர்கள் ஒரு தடியை ஊன்றிக் கொண்டிருந்தார்கள். அதை அந்த கரையான்கள் அரித்து விழுந்ததுக்கு பின்னால்தான் ஓ சுலைமான் மௌத்தா பித்தானுக்கு ஜின்கள் விழிப்படைஞ்சது. அதுவரையும் ஜின்களுக்கு தெரியாது சுலைமான் அலைஸ்லாம் உயிரோடு இருக்கிற கட்டுப்பாடு வேலை செய்யுது. சேத்தான்கள் பார்த்தாங்க சுலைமான் இவ்வளவு பெரிய ஆட்சி படைத்தார, முழு படைப்பினங்களையும் ஆட்சி படைத்தார்கள். மந்திக தயர் பறவையிட பேசி விளங்கும். நான் இப்ப ரெண்டு காகம் உட்கார்ந்து போறது பார்ப்போம், இல்ல சுரமாசத்திலையும் ரெண்டு காகம் என்ன கதைச்சிட்டு போறது தெரியும். அங்கு ஆனா கோழி கொக்கோக்குன்னு கொத்தரிக்கிறது விலங்கு விளங்கும். இல்ல சுரமாசத்துக்கு தெரியும் இந்த கோழி அந்த குஞ்சோட என்ன பேசிட்டு போதுன்னு விளங்கும். ரெண்டும் நான் மந்திக்க தயிர் பறவையுடைய பாசை அவளுக்கு படிப்பிக்கப்பட்டது. ஒரு பழக்கம் தட்டி இருந்தது. ரவாங்குவரம் தட்டி ஒரு காலை நேரம் பறந்தா ஒரு மாச பிரயாணம், ஒரு மாலை நேரம் பறந்தா ஒரு மாசம், ஒரு நாளை ரெண்டு மாசத்துல கலந்து விடுவார்கள். இதை ஷைத்தான் பார்த்தான், சுலைமான் சலாம் மௌத்தா பித்தார்கள், இனி நாம தான் இதை பிடிக்கணும் சொன்னார்கள். இந்த ஏடு பாருங்க, இதுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உங்களை ஆட்டி படைச்சது இந்த மந்திரம் தான் என்று சொன்னான். இப்ப அவர் தௌராத்தை விட்டுட்டாங்க, எஞ்சிலே விட்டுட்டாங்க, இந்த ரெண்டையும் பிடித்துக் கொண்டாங்க. இந்த தர்மூக் கப்பாலா என்று சொல்லக்கூடிய ரெண்டு வேடுகள், இதை வச்சுக்கொண்டுதான் அவர்கள் உலகத்தை ஷைத்தான் வழிகெடுத்தான். அதுல என்ன படிக்கிறது தான், மூணு பெரும் மகா யுத்தங்களுக்கு பின்னால் மாமன்னர் உலகத்தின் அதிபர் தஜ்ஜால் வருவார், உலகமோட கையில் யகுதியர் உலகத்தின் மக்களாக மாறிவிடுவார்கள் என்று அதுல எழுதப்பட்டிருக்கிறது. அதன் மூணு பெரும் யுத்தத்தை எப்படி உண்டாக்குறது, ஆனால் அந்த செய்திக்கு பின்னால போட்டான இது முதலாவது மகா யுத்தம் நடந்து விட்டது, இரண்டாவது உலக மகா யுத்தம் நடந்து விட்டது, அதுக்கு முன்னாடி எத்தனை யுத்தம் நடந்தது அதெல்லாம் கிடைக்கல, ஒன்று ரெண்டு. இப்ப மூணாவது உலக மகா யுத்தம் நடந்தா தஜ்ஜாலுடைய யுகம் வந்துவிடும். இப்ப மூணாவது உலக மகா யுத்தத்துக்காக வேண்டி தயாராக கொண்டிருக்கிறார்கள். எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றது, அவருடைய சிறுடைய கருத்துப்படி நடந்து முடிஞ்சிடும். சிறுடைய யுத்தம் நடக்கிறத ஆக்கள் அறிஞ்சா சரி, ஆக்கள் லட்சக்கணக்கில் அழிகிறார்களா, முடுங்கி இனி தஜ்ஜால் வரப்போறார்கள். இது ஷைத்தான் யகுதிகளுக்கு படித்துக் கொடுத்த அந்த இடத்திலிருந்து அவன் எடுத்த விஷயம். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு உலகத்தில் இருந்த அநியாயங்களுடைய அடிப்படையும் அந்த ஷைத்தான் கொடுத்த தர்மூக் என்ற அந்த வேத நூல், ஷைத்தானிய வேத நூல் எழுதப்பட்டிருக்கேன். யகுதிகள் தான் உலகத்தில் வாழ பிறந்தவர்கள், இந்த உலகத்தின் சொந்தக்காரன் யகுதிகள் தான். ஏனைய படைப்பினங்கள் யகுதியெல்லாம் ஏனைய முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ இந்து பிள்ளையெல்லாம் இவர்கள் எல்லாருமே யகுதிகளுக்கு பணிவிடைக்காக வேண்டி ஆண்டவன் படைத்திருக்கிறான். இவர்கள் எல்லாம் மிருகங்களாக படைக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள். ஒரு மிருகம் மனிதனுக்கு பணிவிடை செய்ய முடியாது, இருந்தால மிருகங்களாக படைக்கப்படுவதற்கு தகுதியான ஒரு கூட்டத்தை ஆண்டவன் மனித உரிமையில் படைத்து யகுதிகளுக்கு சேவை செய்ய வைத்திருக்கிறான். இப்படி பார்வை என்ன, முஸ்லீம்கள் மனுஷன் இல்லை, மனித படைப்பு இல்லை. அப்ப நாங்க ஒரு எறும்பு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டோம், என்ன செய்யும், எறும்பு அப்படி படையெடுத்து வருது, எண்ணெய்த்துல போடுவோம், எண்ணெயை ஊற்றிடுவோம், எறும்பெல்லாம் ஆயிரக்கணக்கில் செத்து கிடக்கு, நாங்கள் கவலைப்படுவோமா, இல்ல. நுழம்புக்கு மருந்து அடிக்கிறோம், நுழம்புலாம் செத்துக்கிட்டு விடுகிறது, கவலைப்படுவோமா, இல்ல. நிலம் வைத்து கொசு தொல்ல கொசு மருந்து வைக்கிறோம், கூட்டம் கூட்டமா கொசுவெல்லாம் செத்து கிடக்குது, கவலைப்படுவோமா, இல்ல. ஆதிசமா மீறியங்கள் அப்படின்னு செய்வோம். எகுதிரை பார்வையில் முஸ்லீம்கள் மனுஷ இனம் அல்ல, இவர்கள் மிருக இனமாக படைக்கப்பட தகுதியானவர்கள். என்றாலும் எகுதிகளுக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி மிருகங்களாக படைக்கப்பட தகுதியானவர்களை மனித உரிமையில் படைக்கப்பட்டது. அவை முஸ்லீம்களை லட்சக்கணக்கில் கொண்டாலும் கவலைப்படுறது கிடையாது. இந்த சிந்தனையை ஷைத்தான் அன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மூத்துக்கு பின்னால் கொடுத்த அந்த ஷைத்தானிய ஏட்டில் எழுதி வைத்து அதுதான் அந்த சிந்தனையில் பூந்திருக்கிறதுனால அவர்கள் இனப்படுகொலைக்கு அவர்கள் கொஞ்சம் கூட அவர்கள் மனவேதனை பெறுவது கிடையாது. ஏன், ஒரு நாய் செத்துட்டு கவலை இல்லை, பூனை செத்துட்டு கவலை இல்லை, காகம் செத்துட்டு கவலை இல்லை, எகுதி அல்லாத ஒரு இனம் சாகவே கவலைப்படுறதுக்கே தேவையில்லை. சரி, இப்படி உலகத்துடைய ஒரு ஷைத்தானிய சிந்தனை யகுதியுடைய தலையில் போடப்பட்டு அது உலகத்தில் அப்படியே சுத்திக் கொண்டிருக்கிறது. அவர் உலகத்தை தஜ்ஜாலுக்கு உலகத்தை தயாரிக்கணும் என்ற சிந்தனைகளை போய் கொண்டிருக்கிறார்கள். சில எல்லாம் தர எங்களுக்கு எதிராக தரப்பட்டது என்ன, எங்களை நாம் ஆகரத்துக்காக வேண்டி அல்லாவுக்காக வேண்டி எங்களை தயாரிக்க வேண்டும். அல்லாவுடைய அல்லாவிடத்தில் எப்படி நபிசல்லா தன்னுடைய அடிமை என்று பொருந்திக் கொண்டு உயர்வை கொடுத்தானோ, நான் அல்லாவுடைய அடிமை என்ற லட்சணத்திலே வாழ வேண்டும். இந்த லட்சணத்தை நோக்கி நாம் எங்களை திருப்புகின்ற பொழுது அவருடைய சரியிலிருந்து நாம் தப்பிக்கொள்ள முடியும். வேற எந்த வழியுமே இல்ல. அல்லாஹ் தஆலா ஷைத்தானுடைய செயலி மிகவும் பலவீனமானதுன்னு சொல்கிறார். யாரு சரி செஞ்சாலும், யகுதியோ நசரானியோ அல்லது எந்த காபிரோ சரி செஞ்சாலும் ஷைத்தானிய சரிதான். அல்லாஹ் ஷைத்தானிய முழு சரியையும் சொல்கின்ற பொழுது அது வாய்ப்பானது, பலவீனமானதுன்னு சொல்கிறான். பலவீனமானவர் சரி, ஏன் பலமாகுது, நாங்க பலவீனம், எங்கடைய இஸ்லாமியில் எங்கடைய சரீரத்திலே குறைபாடு, எங்கடைய சுண்ணத்திலே குறைபாடு, எங்களுடைய ஈமானை குறைபாடு, இதுதான் எதிரிகளுடைய சரியை நுழைவதற்குரிய வழியாக கொண்டிருக்கிறது. நாம் எங்களுடைய வாழ்க்கையை போது தாமசலாவுடைய நடைமுறைக்கு முன்னால் வைத்து நாம் எங்களை பயிற்சி வைப்போமோ நாம் உலகத்தை நோக்கி வளர்ந்தவர்கள் மறுமையுடைய வாழ்க்கை இருக்கிறது. மறுமையை நோக்கி போகின்றவர்கள் உலகத்தை பாவிப்பதற்கு முகமது சலாஹ் சொல்லி தந்த நடைமுறையில் நாம் இப்போது பாவிப்போமோ, அந்த முறைகளை எப்படி நாம் படித்து அறிந்து எங்களோட வாழ்க்கையை நாம் பின்பற்றுவோமோ, நாம் என்ன துறையில் உலகத்தில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் சரி, பாடசாலை இருக்கிறோமா, யூனிவர்சிட்டி இருக்கிறோமா, அல்லது கடையில் இருக்கிறோமா, பள்ளியில் இருக்கிறோமா, எங்கிருந்தாலும் சரி, அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான், அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவான். கண்ணியத்துக்கு தரப்பட்ட வேதம்தான், மார்க்கம்தான் இஸ்லாம். ஆனால் பின்பற்றப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிய நோக்கத்தை பற்றி சொல்கின்ற பொழுது, நபியை மட்டுமல்ல, ஒமா அர்சல்னா மின் ரசூலின், நாம் உலகத்தில் எந்த ஒரு நபியையும் அவர் இல்லா லியுத்தா அபீதின் இல்லா, அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு அவர் பின்பற்றப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக வேண்டிய அன்றி அனுப்பவே இல்லை என்றதான் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசுவதற்காக வேண்டி அல்லாஹ் அனுப்பவில்லை, புகழ்வதற்காக வேண்டி அல்லாஹ் அனுப்பவில்லை, அவர்கள் விமர்சிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அனுப்பவில்லை, ஒன்றே ஒன்று பின்பற்றுவதற்காக வேண்டி அனுப்பியிருக்கிறான். பின்பற்றப்பட வேண்டும். அதுடன் பேசுவோம், பின்பற்ற மாட்டோம், ஆனால் படிப்போம், இஸ்லாத்தை பயிற்சி கொடுக்க மாட்டோம். இந்த தலைப்புல நம்முடைய செயல்பாடு இருக்கும் என்றால் நாம் எதிரிகளுடைய சதியில் விழுந்துதான் ஆகும். சில பேசணும், பின்பற்றணும். நபிசாலை பேசுவது மட்டும் எங்களுடைய சிறப்பம்சம் இல்லை, எல்லாரும் பேசுறாங்க. இன்னைக்கு ஜெர்மனில் ஒரு யூனிவர்சிட்டி, பன் யூனிவர்சிட்டின்னு சொல்லி, அந்த யூனிவர்சிட்டிக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால இலங்கையில் சென்ற ஒரு குழு ரிஜி உஸ்தி அவர்களிடம் போயிருந்தார்கள். ரிஜி உஸ்தி தான் சொன்னான், நான் அந்த யூனிவர்சிட்டி போனோம், போய் அங்கே அந்த பெரிய ஒரு யூனிவர்சிட்டி லைப்ரரி, அந்த லைப்ரரியில் ஒரு பகுதி இருந்தது இஸ்லாமிக் செக்ஷன், அந்த இஸ்லாம் செக்ஷனை போய் பார்வையிட்டோம், அந்த பொறுப்பாளர் பேசிக் கொண்டோம், அவர் பேசுகிறார், ஒரு 10 நிமிஷம் டைம் தந்தார், டைம் இல்லை, அவர் இந்த தப்சீர் இந்த அந்த கிதாப் அந்த அவர் பேசிக்கொண்டே போறார். ஒரு பேர் என்ன கேட்டோம், அவர் சொன்னார் ஜோன்ஸ், என்ன பேருன்னு சொன்னார். வந்து கிறிஸ்டியன், ரோமன் கத்தோலிக், அவர் ரோமன் கத்தோலிக்கா இருக்கிறார், முஸ்லீம் அல்ல, ரோமன் கத்தோலிக்கா இருக்கிறார். 18 வருஷம் அவர் சொன்னார், 18 வருஷமாக இந்த லைப்ரரி, இந்த யூனிவர்சிட்டியில், பொன் யூனிவர்சிட்டியில் 18 வருஷமாக நான் தப்சீர் பாடம் நடத்துகிறேன். இஸ்லாம் பேசுகிறார், ஆனால் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துகிறார், இஸ்லாம் பேசுகிறார், பின்பற்றல. அதனால 18 வருஷம் அவர் தப்சீர் படிப்பிக்கிறதுக்கு எந்த நன்மையோ, அல்லாஹ்வுடைய நன்மாரவை கிடைக்க போறாரு, பேசுவதற்கு கிடைக்கிறதில்ல, பின்பற்றி நான் தான் கிடைக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் பின்பற்றவர். ஒரு ஐயர் பேசுகிறார், கரைதீவுல கோயில்ல ஒரு நிகழ்வுல, ஏழாவது சேர்ந்த ஏழாவது செங்கலடியில் இருக்கக்கூடிய இந்த பம்மி இருக்கீங்களா, இருக்க அந்த பிறந்த இங்க வளர்ந்த ஒரு ஐயர், அவர் வந்து நபிசனுடைய புகழை பத்தி அந்த மாதிரி பேசுகிறார், கோயில பேசுகிறார், கோயில ஐயர் பேசுகிறார். அவர் பேசுன நன்மை கிடைக்க போறல, பேசினதை பின்பற்றல கிடைக்க போறல. ஒரு அமெரிக்க ஆய்வாளர் எழுதுகிறார், என்ன எழுதுகிறார், வெள்ளை எழுதுகிறார், உலகத்துக்கு வாக்களித்த தலைவர்கள் 100 பேர் முதலிடம் முகமது சரதாரைக்குத்தான், வேற யாருக்கும் இல்லை. கொடுத்த பின்னர் அல்ல அவருக்கு ஒரு கிப்ட் கொடுக்க போறல. மார்ஷல் அவரை கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா, என்னுடைய நபியை நான் உயர்த்தினேன், நீனும் 100 முதலாவது நீ உயர்த்தினா என்று அல்லாஹ் கொடுக்க போறல. கலிமா பின்பற்றினா மட்டும்தான் அல்லாஹ் கொடுப்பான். அதனால அவர் கொடுத்ததுக்கு அல்லாஹ் கொடுக்க போறேன். இந்த நாட்டில் ஒரு சிங்கர் லோயர் அண்மையில் ஒரு புத்தகம் எழுதினார், இஸ்லாத்தின் நீதியை பற்றி எழுதினார். அவரை அந்த புத்தகத்துக்கு அங்கிருந்த ஜமியத்துலமா தங்க பதக்கம் கொடுத்து கௌரவித்ததை அந்த மாதிரி அல்லகான முறையில் எழுதியிருக்கிறார். அல்லது யூனிவர்சிட்டி அவருடைய புத்தகத்துக்கு அல்லகான ஒரு மதிப்புரை வழங்கியிருக்கிறது, அவ்வளவு எழுதியிருக்கிறார் சிங்கர லோயர். ஆனால் அவருக்கு எல்லா இடத்திலே மதிப்பில்லை. கனிம சொல்லாதவரை பேசலாம், எழுதலாம், பேசலாம், விமர்சிக்கலாம், புகழலாம், இல்லை நபியவர்கள் அல்ல அனுப்பியிருக்கிறான், இல்லா நியுத்தா, என்ன செஞ்சாலும் சரி பின்பற்றினா மட்டும்தான் மதிப்பு என்றெல்லாம் ஆக்கியிருக்கிறான். சரி, நாம் பின்பற்றக்கூடிய மக்களாக மாற வேண்டும். இன்று பேசுவதற்கும், எழுதுவதற்கும், விமர்சிப்பதற்கும், புகழ்வதற்கும் தாராளம் எல்லாம் ரெடி, பின்பற்ற யார் ரெடிண்டா, அங்குதான் மௌனமாகவே நாம் பின்பற்றக்கூடிய மக்களாக மாற வேண்டும். நாம் சொன்ன கலிமா அல்லாஹ் உலகத்திலும் மறுமையிலும் வீடற்ற தரக்கூடியவர்கள் ஆக்கியிருப்பான். ஆக வல்ல நாயன் அல்லாஹ் தஆலா எங்களுடைய வாழ்க்கையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நாம் நம்பினோமோ, எப்படி நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, அதே மாதிரி நபிசனுடைய நடைமுறைகளை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்து வெற்றியடைந்த கூட்டத்தில் எங்களை எங்களுடைய உம்மத்தை அல்லாஹ் ஆக்கியிருப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.